2015 டிசம்பர் மாத தென்தலிதழில் ஹூஸ்டன் சந்திரமௌலி அவர்களின் புதினம் ஆத்ம சாந்தியில் அத்தியாயம் 20 வள்ளியம்மாளின் கதை. ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். அத்தா, இது பரத் தம்பி. நம்ம வாணி கூட கேந்திரா மோட்டார்ஸ்ல ஒன்னா வேலை பண்ணிக்கிட்டு இருந்தாரு. ஒரு முக்கியமான ஆராய்ச்சி நடுவுல கம்பெனியை கவுக்க ஜெர்மன் போட்டி கம்பெனி பண்ண சதியில என்னென்னவோ நடந்துருச்சு. இதுல எங்க முதலாளி விஸ்வநாத் ஐயாவுக்கும் பரத் தம்பிக்கும் நடுவுல என்ன நடந்துச்சுன்னு தெரியல. இவரு வேலையை ராஜினாமா பண்ணிட்டு யாரோட தொடர்பும் இல்லாம இங்க வந்துட்டாரு. அங்க இவர் இல்லைன்னா புது இன்ஜின் வெளிவரது சந்தேகம்தான். அப்படி புது இன்ஜின் குறிச்ச தேதிக்குள்ள வரலன்னா கம்பெனிய போட்டி கம்பெனி கபலீகரம் பண்ணிடும்னு எல்லாம் பேசிக்கிறாங்க. இப்ப வாணி கல்யாணத்தை விட பரத் தம்பி கேந்திரா மோட்டார்ஸ்க்கு உடனே திரும்பறதுதான் முக்கியம். அதை எப்படியாவது நீ தான் நடத்தி வைக்கணும். இது இவ்வளவு நாள் என்னையும் என் குடும்பத்தையும் காப்பாத்தின கேந்திரா மோட்டார்ஸ்க்கு நான் காட்டுற நன்றியா இருக்கும். மூச்சு விடாமல் சொல்லி முடித்தார் கதிரேசன். வள்ளியம்மாள் பரத்தை இன்னும் அருகே வந்து பார்த்து, என்னையா இதெல்லாம், பொறுப்ப தட்டி கழிச்சிட்டு வசனமே இல்லாம இங்க வந்து கிராமத்துக்கு சேவை பண்ணணும், உங்களுக்கு ஒத்தாசையா இருக்கணும்னு சொல்ற. உனக்கு இருக்கிற பொறுப்பையே நிறைவேற்றாம இங்க ஊர்ல இருக்கிற பொறுப்பை நீ என்னமா கவனிக்க போற? சரி, இதெல்லாம் போகட்டும். என்கிட்டயாவது நீ நெசத்த சொன்னியா? இதெல்லாம் மறைச்சுப்புட்ட. இப்ப கதிர் மட்டும் எதேச்சியா வந்திருக்காட்டி என்ன விபரீதமா இருக்கும். ஏன்பா, உன்கிட்டதானே பேசுறேன், பதில் சொல்லு. ஆற்றாமையோடும் ஆத்திரத்தோடும் அந்த கிழவி பரத்தை உலுக்கினாள். சில்லண்டு வாழைக்காற்று அப்போது அசந்தர்ப்பமாக வீசியது. அது அங்கிருந்த நிலைமையின் உஷ்ணத்தை கொஞ்சமும் தணிக்கவில்லை. மெல்ல பகல் பொழுது தணிந்து அந்தி சந்தி வேலை வந்துவிட்டது என்பதை ஒவ்வொரு வீடாக அரிக்கேன் மற்றும் மின் தீபங்கள் ஏற்றி அறிவித்துக் கொண்டிருந்தன. மேய்ச்சலுக்கு சென்று காராம் பசுக்களும் கறவை பசுக்களும் பள்ளி விட்டு திரும்பும் பிள்ளைகள் பபுள்கம் தின்று கொண்டே கும்பலாக திரும்புவது போல் வாயை அசை போட்டவாறே பட்டிகளுக்கு திரும்பிக் கொண்டிருந்தன. இவை எதுவும் பரத்தை பாதிக்கவில்லை. வள்ளியம்மாளின் வார்த்தைகள் பாதித்தன. கண்களில் ஆக்ரோஷத்தோடு வள்ளியம்மாளை வெறித்து பார்த்து, கேக்குறதெல்லாம் கேட்டு விட்டியா? எல்லாத்துக்கும் நான் உனக்கு பதில் சொல்றேன். ஆனா அதுக்கு முன்னாடி என் கேள்விக்கு நீ பதில் சொல்லு. எல்லாத்தையும் மறைச்சுப்பிட்ட என்கிட்ட நெசத்தை சொல்லலன்னு சொன்னியே, ஓ மனசாட்சிய தொட்டு சொல்லு. நீ எதையுமே மறைக்கலையா, நெசத்தை மட்டும்தான் பேசுறியா? கதிரேசனுக்கு புரியாத இந்த கேள்வியின் அர்த்தம் வள்ளியம்மாளுக்கு புரிந்தது. ஆனால் அவள் அதை எதிர்கொள்ள இன்னும் தயார் நிலையில் இல்லாததால் மௌனம் சாதித்தாள். பரத் விறுவிறுவன உள்ளே போய் தான் மறைத்து வைத்திருந்த போட்டோவை எடுத்து வந்து, இன்னும் புரியலன்னா இதா இந்த படத்தை பாரு, இது உன் வீட்டுல இருந்தது. என்னைய போலவே இந்த படத்துல இருக்கிறது யாரு? உனக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? ஏன் எதையுமே காட்டிக்காம இந்த காட்டுல கிடக்க? இதெல்லாம் தெரிஞ்சுக்கத்தான் இங்க வந்தேன். கதிரேசன் அந்த படத்தை பார்த்து, இது பரத் தம்பி போலவே இருக்கு, ஆனா பழைய படமாட்டா இருக்கு. ஆத்தா, என்ன நடக்குதுங்க? வள்ளியம்மாள் பாரத யுத்தத்தில் சிகண்டியை முன்னிறுத்தி அர்ஜுனன் போர் புரிய ஆரம்பித்ததும் தன் கணைய போட்டு விட்டு பானங்களை வாங்கி வீழ்ந்தது போல் அந்த படிக்கட்டில் சரிந்து உட்கார்ந்து விட்டாள். அவளுக்கு புரிந்து விட்டது, உண்மையை சொல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று. ஆத்தா, ஆத்தா, இதுக்கு மேலேயே மறக்காத, எனக்கு தெரியும் நான் உன் பேரன்னு. உன் படத்தை என் வீட்டுல பார்த்திருக்கேன். உனக்கு என்ன பார்த்தது நிச்சயம் நான் உன் பேரன்னு தெரிஞ்சிடுச்சு. அதை நான் உன் கண்ணுல பார்த்துட்டேன். ஆனாலும் நீ ஏன் அதை வெளிக்காட்டாம மறைச்ச? இந்த பத்திரிகையில கூட நீ இப்ப இந்த கிராமத்துக்கு என்ன பண்ணினன்னு மட்டும்தான் போட்டிருக்காங்க. ஆனா நீ யாரு, உன் குடும்பம் எங்கிற விவரம் எல்லாம் அவங்க கேட்டதுக்கு அதெல்லாம் தேவையில்லாத விஷயம்னு மறைச்சிட்ட. இப்ப சொல்லு, நீ என் பாட்டி தானே, நான் உன் பேரன் தானே, சொல்லு சொல்லு. அத்தா, வரை சொல்றது நெசமா? நீ பரத்தோட பாட்டியா? சொல்லாத்தா. வள்ளியம்மாளின் மௌனம் அவருக்கு பரத் சொல்வது உண்மை என ஊர்ஜிதப்படுத்தியது. பரத், இப்படி என் பக்கத்துல உக்காரு. கதிரு, நீயும் தான். அவர்கள் உட்கார்ந்ததும், நான் ஏன் உறவை மறைச்சேன், நெசத்தை சொல்லலன்னு கேட்டியே, நீ என்கிட்ட நெசத்தை மறைச்சதுக்கும் நான் உன்கிட்ட எந்த விவரமும் சொல்லாம இருந்ததுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குப்பா. நான் ஒரு மகராசிக்கு சத்தியம் செஞ்சு கொடுத்துட்டேன். அதை காப்பாத்துறதுக்காக எந்த ஒட்டு உறவும் இல்லாம தப்பு தப்பு என் ரத்த சம்பந்தங்கள் கிட்ட எந்த ஒட்டு உறவும் இல்லாம இருக்க வேண்டியதா போச்சு. போகட்டும், என் சத்தியத்தை மீறினா உன் வசனம் தெரிஞ்சு நீ ஊருக்கு போய் உன் கம்பெனிய காப்பாத்துவேனா, நான் என் சத்தியத்தை மீறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும், நீ எனக்கு அந்த வாக்கு கொடுப்பியா?
கண்டிப்பா, அதுக்கப்புறம் நீ சொல்ற மாதிரி நடந்துக்கிறேன். முதல்ல நீ பாட்டி தானே, அது மேல சஸ்பென்ஸ் வைக்காம ஒப்புக்க.
பரத் பரபரப்பாக கிழவிக்கு வாக்களித்தான். அவனுக்கு வள்ளியம்மை தன் நெஞ்ச பொக்கிஷத்தை திறக்க சம்மதம் அளித்தது, உற்சாகத்தை கொடுத்தது.
ஒரு விதத்துல நான் என் சத்தியத்தை மீறலன்னு மனசு தேத்திக்கிறேன், ஏன்னா நான் உன் பாட்டி தான்ற உண்மையை நீயே தான் தெரிஞ்சுக்கிட்ட.
ஆமா, நான் உன் பாட்டி தான், நீ என் ஒரே பேரம், என் மவன் மோகனோட ஒரே வாரிசு. உன் தாத்தாவை அப்படியே உரிச்சு வச்சிருக்க, எப்படி மறைக்க முடியும்? கண்களில் கண்ணீர் மழை பிரவாகம் எடுக்க, அதோடு உணர்ச்சி கேவல்கள் என்ற இடியோடு அவனை வாரி அணைத்து கொண்டாள் அந்த மூதாட்டி.
பரத்தும் அதே பாச உணர்வோடு, பாட்டி பாட்டி இப்பயாச்சும் ஒத்துக்கிட்டியே
என்று அவளை அணைத்து கொண்டான். நிகழ்ச்சி முடிவடைந்ததும், அரங்கை அலம்புவது போல் அந்த பாச காட்சி முடிவடைந்ததும், இருவரும் தங்கள் நீர் ததும்பிய கண்களையும் முகத்தையும் துடைத்துக் கொண்டார்கள். இப்போது வள்ளியம்மை தன் கதையை சொல்லத் தொடங்கினாள்.
உங்க தாத்தாவுக்கும் என் பாட்டனார் குடும்பத்தாருக்கும் இந்த தஞ்சை ஜில்லா தான் சொந்த மண்ணு. ஆனா நானும் தாத்தாவும் பிறந்து வளர்ந்த இடம், சூழ்நிலை, வளர்ப்பு எல்லாமே வேற வேற. அது 19ஆம் நூற்றாண்டோட முடிவு சமயம். கம்பெனி ஆட்சி போய் பிரிட்டிஷ்காரங்க ராஜா ஆட்சி முழுமையா இந்த தேசம் பூரா ஸ்தாபிதமாயிருந்த நேரம். அப்ப இந்த ஜில்லாவில எங்கேயும் பஞ்சம். இயக்க கைவிட்டது கொஞ்சம்னா மனுஷங்க ஏற்படுத்தினது அதிகம். என்ன பயிர் பண்ணணும், எப்ப பண்ணணும், இதெல்லாமே அசல் தேசத்தின் ஜில்லா கலெக்டர் நிர்ணயம் பண்ணுவாரு. என்ன விளைச்சாலும், எங்க கும்பியே காஞ்சாலும் அவங்களுக்கு வரி செலுத்திப்படணும். கிராம கிராமமா ஈவு இறக்கம் இல்லாம, ஆனா அக்கிரமமா சுரண்டறோம்னு வெளியில கூட அவ்வளோ தெரியாம. இப்ப என்னவோ சொல்றாங்களே விஞ்ஞான பூர்வ ஊழல்னு, அப்படி அந்த பிரிட்டிஷ் சர்க்கார் எங்க மக்களை சுரண்டிக்கிட்டு இருந்தாங்க. கிராமத்து விவசாயம் மட்டும் இல்லாம எங்க மத்த தொழில் எல்லாமும், நெசவு, வண்டி, இரும்பு சாதனம் செய்யறது, கூடை பின்றது எல்லாமே நசிச்சு ஜனங்க நடப்பணமா ஆயிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் படிப்பு வாசனை உள்ள ஜனங்க பட்டணம் போய் சர்க்கார் உத்தியோகத்துல அப்படி இப்படின்னு பொழப்பு தேடிக்கிட்டாங்க. விவசாயத்தை விட மனசு இல்லாத பெருவாரி ஜனங்க வயத்துல ஈர துணிய போட்டுக்கிட்டு நெதாமும் ஜில்லா கலெக்டர் கிட்ட மகஜர் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. கடன் மேல கடன் ஏற்பட்டு சொந்த நிலத்தையும் இழந்துட்டு வேற வருமானத்துக்கு வழி இல்லாம கிடைச்ச கூலி வேலையே செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இந்த கூட்டத்துல என் தாத்தா மாணிக்கமும், அவரோட கூட பிறந்த 3 தம்பிகளும், அவங்க குடும்பமும் அடக்கம். இந்த நிலைமையிலதான் அவங்களுக்கு ஒரு வெள்ளக்கார ஏஜென்ட் பழக்கம் ஏற்பட்டது. அந்த ஏஜென்ட் இவங்க நிலைமைய சாதகமாக்கிக்கிட்டு ஆசை பார்த்து பேசி இவங்களை அந்நிய தேசத்துல பிரிட்டிஷ் காலனிகள்ல விவசாயம் பார்க்க கான்ட்ராக்ட் போட்டான். 5 வருஷம் கான்ட்ராக்ட், மாசம் 1 ஒரு ஆளுக்கு 10 வருமானம். 5 வருஷம் முடிஞ்சு ஊருக்கு சம்பாத்தியத்தோட திரும்பதான், இல்லைன்னா இன்னும் 5 வருஷம் மேல நீட்டிச்சா 2 சென்ட் நிலம் உரிமையாகும். பணம் கிடைக்குதேங்கிறத விட நமக்கு தெரிஞ்ச விவசாயத்தை பண்ண வாய்ப்பு கிடைக்குதேன்னு அந்த ஜனங்க வெள்ளந்தியா ஒப்புக்கிட்டதுங்க. ஒரு நல்ல நாள் கிழமையில தங்களோட ஓட்ட உடச சாமான்களை கட்டிக்கிட்டு நெஞ்சு நிறைய நம்பிக்கையோடவும், ஆனா இனிமே இந்த மண்ணை எப்ப பாப்போமோன்னு கண்ணு முழுக்க கண்ணீரோட பெத்த தாய பெரிய சோகத்தோட அந்த பஞ்சபராரி குடும்பம் சென்னைக்கு போச்சு. அண்ணன் தம்பியா குடும்பமா ஒண்ணு மண்ணா விவசாயம் பார்க்கணும்னு நினைச்ச அந்த குடும்பத்து தலையில மண்ணு விழுந்தது. ஏஜென்ட் அந்த படிக்காத ஜனங்களை நல்லா ஏமாத்தி போட்டான். வயசானவங்க சீக்காளிகள்ல கப்பலை ஏத்த மாட்டாங்கன்னு சொல்லி அவங்க வயசான தாயார் தகப்பனார கழட்டி விட்டாங்க. சரி, குடும்பம் சூடு ஊர் திரும்பலாம்னா கான்ட்ராக்ட்ல கைநாட்டு வச்சதுதான், இப்ப ஊர் திரும்பினா ஜெயில போடுவோம்னு மிரட்டுனானுங்க. வேற வழி இல்லாம தாய் தகப்பன ஊருக்கு அனுப்பிட்டு வெக்காளியம்மன் மேல பாரத்தை போட்டு துறைமுகம் போனாங்க. அங்க இன்னொரு அதிர்ச்சி, மொத்த குடும்பத்தையும் தனித்தனியா வேற வேற கப்பல்ல ஏத்துறாங்க. யாரு யாருக்கிட்டையும் முறையிட முடியல. எதை கேட்டாலும் இவங்களுக்கு படிக்க தெரியாத காகிதத்தை காட்டுறாங்க. ஒட்டு உறவா அண்ணன் தண்ணி எந்நேரமும் புழங்கிட்டு இருந்த குடும்பம் அந்த துறைமுகத்துல விடப்பத்துக்கு கூட நேரம் இல்லாம பட்டியல மாடுகளை அடைக்கிற மாதிரி அந்த பெரிய பெரிய கப்பல்கள்ல வேற வேற தசத்துக்கு அனுப்பப்பட்டாங்க. அதுக்கு பிறகு எங்க தாத்தா மாணிக்கத்துக்கு தன் குடும்பத்தை பாக்குற கொழுப்பினா கிடைக்கல. எங்க தாத்தாவும் பாட்டியும் ஃபிஜி போற கப்பல்ல இருந்தாங்க. மத்த குடும்பங்கள் மேற்கிந்திய தீவு தென்னாப்பிரிக்கான உலகத்துக்கு வேற வேற கோடிகளுக்கு போயிருக்கணும். ஃபிஜி தீவுகளுக்கு போன என் தாத்தா மாணிக்கம் அங்க கரும்பு காட்டுல கஷ்டப்பட்டு உழைச்சாரு. ரொம்ப கடினமான வேலையா இருந்தாலும் தனக்கு பிடிச்ச விவசாய வேலைங்கிறதாலையும் தெய்வ நம்பிக்கை இன்னும் போகாததாலையும் மனசுல உரத்தோட எல்லா கஷ்டத்தையும் தாங்கிக்கிட்டு என்னைக்காவது விடியோன்னு உழைச்சாள். வெள்ளக்கார கங்காணிகளோட அடக்குமுறை அவங்க கிட்ட இருந்து தம் பெண்டு பிள்ளைகளை காப்பாத்துறதுன்னு ஏகப்பட்ட பிரச்சனைகள். காலம் ஓட ஓட தாய் மண்ணியே மறந்து இதுதான் நமக்கு விதிச்சதுன்னு பழகிட்டாங்க. எங்க தாத்தா இறந்ததும் எங்க அப்பாவும் அங்கேயே இருந்தாரு. ஒத்தடிமைத்தனம் ஒழிய ஆரம்பிச்ச அப்புறமும் ஊருக்கு திரும்புற எண்ணம் இல்லாம அங்கேயே கால்தள்ளிக்கிட்டு இருந்தாரு. அப்ப தென்னாப்பிரிக்காவில மகாத்மா காந்தி பிரிட்டிஷ் சர்க்காரு எதிர்த்துக்கிட்டு இருந்தாரு. அவரு இந்தியா திரும்பி சுதந்திர போராட்டத்தை ஆரம்பிச்ச போது ஃபிஜியில இருந்த நம்ம வம்சாவளிக்கு ரோஷம் வந்துச்சு, தேசம் திரும்பணுங்கிற சிந்தனை வந்துச்சு. அப்ப 1929 நான் பிறந்தேன். தென்னாப்பிரிக்காவில காந்திஜியோட போராட்டத்துக்கு உத்வேகம் கொடுத்த தில்லையாடி வள்ளியம்ம பேரை எனக்கு வச்சாங்க. தேசம் திரும்ப அங்க இருந்த 30 குடும்பம் ஏற்பாடு செய்ய ஆரம்பிச்சதும் அங்க இருந்த கண்காணிகளும் மேனேஜரும் அடக்குமுறை பிரயோகிச்சாங்க. ஊர் திரும்பணும்னா வெறும் கையோட போகணும், பிள்ளை குட்டிகளை கொண்டுருவோம் இல்லாம மிரட்டினானுங்க. யாருகிட்ட போய் முறையிடுறது, எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியாத நிலையிலதான் எங்களை மீட்கிற சாமி அந்த தீவுல வந்து இறங்குச்சு. அது வேற யாரும் இல்ல, உன் தாத்தா. என் ஆசா, இதோ இந்த படத்துல இருக்காரே இவர்தான். உன் தாத்தா பேரு ராமசாமி. நீ அவரை செல்லம்மா சாமின்னு கூப்பிடுவ இல்லையா? இடைமறித்த பரத் வள்ளியம்மாளை சீண்டினான். அவள் அதுவரை சொல்லி வந்த உணர்ச்சிகரமான முன்னோர் கதைக்கு அந்த ஆசுவாசம் உதவியது. போடா, கிழவிக்கு மலரும் நினைவுகள் இன்னும் பழைய வெட்கத்தை தந்தன. அவள் தன் அன்பு கணவனை சந்தித்த முதல் நாளுக்கு மறுபடியும் பயணித்தாள். கேந்திரா இன்னும் கடற்கரை சாலையின் போக்குவரத்து நெரிசலை கடக்கவில்லை. பரத்துக்கு தன் மெசேஜ் கிடைத்திருக்குமோ? மறுபடியும் ஒருமுறை அவனை தொடர்பு கொள்ள நினைத்து தன் செல்போனை இயக்கினாள். பரத்தை மறுபடியும் அழைத்தாள். எங்கள் தொடர்பு கொண்ட வாடிக்கையாளர் பரத், என் கையில மாட்டினதும் நான் என்ன செய்யறேன் பாரு, மனதுக்குள் கருவிக்கொண்டாள். அதே நேரம் அவளுக்கு விஸ்வநாத்தின் அழைப்பு வந்தது. எடுத்தாள். எஸ் டாடி, நான் டிரைவிங்ல இருக்கேன், சொல்லுங்க. பரத் பத்தி ஏதாவது தெரிஞ்சதா? இல்ல டாடி, அவர் ஃப்ரெண்டு மனோகரை பார்க்கதான் போனேன். விவரம் தெரியல. அவரிடம் சக்கரவர்த்தியின் சதி திட்டத்தை விவரிக்க விரும்பவில்லை. சரி, நெவர் மைண்ட், நான் சொல்றத கவனமா கேளு. வித் ஆர் விதவுட் பரத், நாம புது இன்ஜினை சொன்னபடி கொண்டு வந்துருவோம். I am confident about it. ஆனா அது நிறைவேறின உடனே, பிஃபோர் வி டிக்ளேர் இட் ஓப்பன்லி டு தி வேர்ல்ட், நம்ம நோகவை கேட்டிக்கே எப்படியாவது எடுத்துக்கோங்கன்னு தோணுது. என் சந்தேகம் பேஸ்லெஸ் இல்லை. நம்ம ரிசர்ச் டிபார்ட்மெண்ட்லயே சில சந்தேகமான விஷயங்களை பார்க்கிறேன். அப்ப உடனே ஆக்ஷன் எடுக்கலாமே டாடி. இல்லை, அதுக்கெல்லாம் நேரம் இல்லை. அப்ப என்ன வழி இதுக்கு? இந்த இன்ஜினோட அடிப்படை ஸ்ட்ரக்சர் 2 லேயர்ல இருக்கும். இந்த ரிசர்ச்சை காப்பாத்துறதுக்காக வேணுமினே 6 லேயர் தயாரிச்சிட்டு இருக்கோம். உண்மையான 2 லேயர் என்னன்னு எனக்கும் பரத்துக்கும் மட்டும்தான் தெரியும். அப்படியே அந்த 2 லேயர் என்னன்னு கண்டுபிடிச்சாலும் அதில் 120 கனெக்டிவிட்டி பாயிண்ட்ஸ் இருக்கு. எது எதுக்கு காம்பினேஷன் எனக்கு மட்டுமே தெரியும். கேடிகேவி முறியடிக்கணும்னா பப்ளிக்கா அனலிஸ்ட் முன்னால நம்ம இன்ஜினை அசம்பிள் பண்ணணும். பரத் இருந்தா இதை ஈஸியா முடிக்கலாம், இல்லைன்னா நான் இதை அசம்பிள் பண்ணுவேன். பப்ளிக்கா நாம அசம்பிள் பண்ணி பேட்டண்டும் ரெஜிஸ்டர் பண்ணிட்டா கேடிகே ஒன்றும் பண்ண முடியாது. பிரில்லியன்ட் டாட். இன் கேஸ் எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா எனக்கு நம்பிக்கையான ஒரு பேக்கப் வேணும். அதுக்கு தான் பரத்தை தேட சொன்னேன். இப்ப புரியுதா? இந்த ரகசியம் என்னோட அழியக்கூடாது. இதை டாக்குமெண்ட் பண்ணினா எப்படியாவது கேடிகே திருடிடுவாங்க. கவலைப்படாதீங்க டாடி, இதுல நாம நிச்சயம் ஜெயிப்போம். இன்னும் 1:30 அங்க நான் இருப்பேன். டேக் கேர், பாய். விஸ்வநாத் இவ்வளவு சென்டிமெண்டாக தன்னிடம் என்றும் பேசியதில்லை என்பதால் கேந்திரா மனதில் கவலை பறவைகள் கூடு கட்டின. வெல்டிங் மணி அவள் வண்டிக்கு 5 அடி தூரத்தில் இருந்தான். கேந்திராவின் அருகே ஒரு ஆட்டோ நகரவே அந்த இடைவெளியில் மணியின் ஆட்டோ இப்போது. இடதுபுறம் ஒரு எம்பி எம்பினால் அவள் செல்போனை கைப்பற்றி விடலாம். வண்டி நகர ஆரம்பிக்கும் போது எடுத்துக்கொண்டு ஆட்டோவை நெரிசலுக்கு நடுவில் செலுத்தி மறைந்து விடலாம் என்பது மணியின் திட்டம். சிவப்பு இப்போது பச்சையானது. மணி செல்போனை பறிக்க தயாரானான். தொடரும். ஒலி வடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.